ஓம் சாந்தி. ஏப்ரல் 20, 2026. காலை முரளி, பாக்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்களே இறை மீட்பு படையினர் ஆவீர்கள். நீங்கள் ஆத்மாக்களின் அன்பை ஒரேயொரு தந்தையுடன் தொடர்பு படுத்த செய்து அனைவருக்கும் சர்க்கதியை கொடுக்க வேண்டும். கேள்வி: மக்கள் எதற்காக தங்களின் புத்தியை பயன்படுத்துகிறார்கள்? நீங்கள் எதற்காக உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும்? பதில்: ஆகாயத்தினதும் உலகினதும் முடிவை அடைவதற்கு மக்கள் தங்கள் புத்தியை பயன்படுத்துகிறார்கள். எவ்வாறாயினும் அதில் நன்மை இல்லை. அவர்களால் அவற்றின் முடிவை காண முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு உங்கள் புத்தியை பயன்படுத்துகிறீர்கள். உலகம் அவர்களை வழிபடாது. குழந்தைகளாகிய நீங்களே வழிபட தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆகுகிறீர்கள். பாடல்: உங்களை கண்டு கொண்டதும் நாங்கள் முழு உலகையும் கண்டு கொண்டோம். ஓம் சாந்தி. இது ஞான மார்க்கமெனவும் அது பக்தி மார்க்கமெனவும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். கேள்வி என்னவென்றால், பக்தி மார்க்கம் மேலானதா அல்லது இந்த ஞான மார்க்கம் மேலானதா? இரு விஷயங்கள் உள்ளன. ஞானத்தின் மூலம் சர்க்கதி உள்ளது என கூறப்பட்டுள்ளது. பக்தியும் ஞானமும் வெவ்வேறானவை என நிச்சயமாக கூறப்பட முடியும். பக்தி செய்வதனால் தாங்கள் ஞானத்தை பெறுவார்கள் எனவும், அப்பொழுதே தாங்கள் சர்க்கதியை பெறுவார்கள் எனவும் மக்கள் நம்புகிறார்கள். பக்தியின் மத்தியில் ஞானம் இருக்க முடியாது. பக்தி அனைவருக்கும் உரியது. இந்த ஞானமும் அனைவருக்கும் உரியதாகும். இந்நேரத்தில் இது கலியுக முடிவு. ஆகவே நிச்சயமாக அனைவரும் சீரழிந்த நிலையில் இருக்க வேண்டும். இதனாலேயே மக்கள் அழைத்து பாடுகிறார்கள், நாங்கள் ஏனைய அனைவரிடமிருந்தும் எங்களை துண்டித்து எங்களை உங்களுடன் மாத்திரம் இணைத்துக் கொள்வோம். அவர் யார்? அவர்கள் யாருடன் தங்களை இணைத்துக் கொள்வார்கள்? அவர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. நான் உங்களுக்கான உண்மை அன்பை கொண்டிருப்பேன் என அவர்கள் கூறும் பொழுது அவர்களின் புத்தி பொதுவாக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்கிறது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அன்பு செலுத்துவதனால் குருமார்கள் அல்லது வேறு எவருக்குமான தேவையே இல்லை. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். அனைவரிடமும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு படம் உள்ளது. மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதனால் வேறு எவரிடமும் செல்ல தேவையில்லை. அதே விதமாகவே மீரா ஒருவரிடம் மாத்திரமே அன்பு செலுத்தினார். தொடர்ந்தும் அனைத்தையும் செய்யும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மாத்திரம் அன்பு செலுத்தினார். வீட்டில் வசிக்கும் பொழுது அவர் உண்பது அருந்துவது அனைத்தையும் செய்ய வேண்டி இருந்தது. அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மாத்திரமே உண்மையான அன்பு இருந்தது. அது அவர் காதலியாகவும் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்பிற்கினியவராகவும் இருந்ததை போன்றிருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வதனால் ஒருவர் பலனையும் பெறுகிறார். அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவார்கள். மக்கள் பாடுகிறார்கள், நான் உங்கள் மீது உண்மை அன்பை கொண்டிருந்து ஏனைய அனைவரிடமிருந்தும் துண்டித்துக் கொண்டேன். உண்மையான பரம தந்தையே அதி மேன்மையானவர் ஆவார். ஒரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் ஓர் ஆஸ்தியை கொடுக்கிறார். எவரும் அவரை அறிய மாட்டார்கள். அவர்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனை பற்றி பேசினாலும் அவர் எப்பொழுது வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. சிவனின் பிறந்த நாள் இருப்பதனால் அவர் நிச்சயமாக வர வேண்டும். அவர் எப்பொழுது வருகிறார் என்பதையும் அவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் என்பதையும் எவரும் அறியார். அவர் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கிறார் என்பதை ஒரு மனிதரேனும் அறியார். எவ்வாறாயினும் அவர் எவ்வாறு அதனை செய்கிறார்? சர்க்கதி என்பதன் அர்த்தம் என்ன? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. சிவபாபா நிச்சயமாக ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுத்திருக்க வேண்டும். அத்தர்மத்துக்கு உரியவர்களாக இருந்த குழந்தைகளாகிய நீங்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை. நீங்களே இதனை மறந்துவிட்டதனால் எவ்வாறு ஏனையோர் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் இப்பொழுது இதனை சிவபாபாவிடமிருந்து அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஏனையோருக்கும் கூறுகிறீர்கள். நீங்களே இறை மீட்பு படையினர் ஆவீர்கள். நீங்கள் அதனை சர்க்கதி என்றோ அல்லது மீட்பு படையினர் என்றோ அழைக்க முடியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஒரு பொறுப்பு உள்ளது. உங்களால் படங்களை விளங்கப்படுத்த முடியும். பல பாஷைகளும் உள்ளன. பிரதான பாஷைகளில் படங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பாஷைகளினால் பல சிக்கல்களும் ஏற்படுகின்றன. இதனாலேயே கண்காட்சி படங்களின் ஒரு தொகுதி உருவாக்கப்பட வேண்டும். படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. சக்கரத்தில் இந்த ஞானம் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஏனி பாரத மக்களுக்கு மாத்திரமே உரியது. அதில் வேறு சமயங்கள் கிடையாது. பாரதம் தமோப்பிரதான் ஆகும் பொழுது ஏனையோர் தமோப்பிரதான் ஆக மாட்டார்கள் என்பதில்லை. அனைவரும் தமோப்பிரதான் ஆகுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் கூட ஏதாவதொன்று இருக்க வேண்டும். சேவைக்கான இந்த எண்ணங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் புக வேண்டும். இரு தந்தையர் பற்றிய இரகசியங்களையும் விளங்கப்படுத்துங்கள். படைப்பவரிடமிருந்தே ஓர் ஆஸ்தி பெறப்படுகிறது. லக்ஷ்மியும் நாராயணனும் பாரதத்தின் முதல் சக்கரவர்த்தினியும் சக்கரவர்த்தியுமாக, அதாவது இறைவியும் இறைவனுமாக இருந்தார்கள் என்பதை வேறெந்த சமயங்களிலும் எவரும் அறியார். நல்லது. அவர்கள் எவ்வாறு ஸ்வர்க ராஜ்யத்தை பெற்றார்கள்? அவர்கள் அதை நிச்சயமாக கடவுளிடமிருந்தே பெற்றிருக்க வேண்டும். எவ்வாறு அல்லது எப்பொழுது அவர்கள் அதனை பெற்றார்கள் என்பதை எவரும் அறியார். அவர்கள் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்தி பிரளயத்தையும் காண்பித்துள்ளார்கள். ஆனால் அதிலிருந்து பெறுபேறு எதுவும் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். எங்கும் படங்கள் உள்ளன. அவர்களின் ஆடைகளும் முகச்சாயல்களும் வித்தியாசமாக இருந்தாலும் லக்ஷ்மியினதும் நாராயணனதும் படங்களும் இருக்க வேண்டும். அனைவரும் தம் உணர்வுக்கேற்பவே அவற்றை உருவாக்கியுள்ளார்கள். கிருஷ்ணரும் ராதையுமே ஸ்ரீநாத்தும் ஸ்ரீநாதினியும் ஆவார்கள். ஸ்ரீராதைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கிரீடம் இல்லை. அவர்கள் கருநீல நிறமுடையவர்களும் கிடையாது. ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனதாகும். ராதை கிருஷ்ணரினது அல்ல. மக்கள் பல்வேறு ஆலயங்களை உருவாக்கி அவற்றுக்கு லக்ஷ்மி நாராயணன் என்னும் அதே பெயரை கொடுத்துள்ளார்கள். வம்சம் லக்ஷ்மி நாராயணனது என்றே அழைக்கப்படும். ராமர் சீதைக்கு ஒரு வம்சம் உள்ளது. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒரு வம்சம் உள்ளது. ஆனால் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் வம்சம் உரியதல்ல. இவ்விஷயங்கள் மனிதர்களின் மனதில் புகுவதில்லை. குழந்தைகளாகிய நீங்களும் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். சேவை செய்வதில் ஆர்வம் உடையவர்கள் மிகவும் உற்சாகமானவர்கள் ஆகுகிறார்கள். தாங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் ஞானத்தை கொடுப்பதற்கு, அவர்களின் வாயை திறப்பதற்கு, அவர்களுக்கு உதவுவதற்காக வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். வேதங்களையும் சமய நூல்களையும் கற்பதனாலும், வேள்விகளை நடத்துவதனாலும், தபஸ்யா செய்வதனாலும், யாத்திரைகள் போன்றவற்றுக்கு செல்வதனாலும் தாங்கள் கடவுளை கண்டுகொள்வார்கள் என சிலர் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் கடவுள் கூறுகிறார், அவை அனைத்தும் என்னிடமிருந்து உங்களை தொலைவுக்கு அழைத்து செல்லும் வழிமுறைகள் ஆகும். அனைவரும் நாடகத்தில் சீரழிவை அடைய வேண்டும். அதனாலேயே அவர்கள் அத்தகைய விஷயங்களை சித்தரித்துள்ளார்கள். முன்னர் நாங்களும் கடவுள் உச்சியில் உள்ளார் எனவும், அவரை எவரும் எவ்வழியாலும் அடைய முடியும் எனவும் கூறுவது வழக்கம். ஆகவே மக்கள் அவரை அடைவதற்கு வித்தியாசமான வழிகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தின் வேறுபட்ட பாதைகள் அனைத்தினாலும் கலைப்படைந்தவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் கடவுளை அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வந்து தூய்மை ஆகுவதற்கான பாதையை எங்களுக்கு காண்பியுங்கள். நீங்கள் இன்று எங்களால் தூய்மையாக முடியாது. நாங்கள் கலைப்படைந்து விட்டோம். நாளுக்கு நாள் பக்தி முழுமையாகவே உங்களை கலைப்படைய செய்கிறது. இப்பொழுது பல் நூறாயிரக்கணக்கான மக்கள் சென்று மேலாவில் ஒன்று கூடுகிறார்கள். அங்கு அதிகளவு அழுக்கு காணப்படும். இது இப்பொழுது இறுதி நிலை. உலகம் மாற வேண்டும். உண்மையில் ஓர் உலகம் மாத்திரமே உள்ளது. ஆனால் அவர்கள் இரு பாகங்களை உருவாக்கியுள்ளார்கள். அதனால் மக்கள் ஸ்வர்க்கமும் நரகமும் இரு வேறுபட்ட உலகங்கள் என எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அவை அரை அரைவாசியாகும். உச்சியில் சத்திய யுகமும் பின்னர் திரேதா துவாபர கலியுகங்களும் உள்ளன. கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானாக வேண்டும். உலகம் பழையதாக வேண்டும். எவரும் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுளாக கருதுகிறார்கள். சிலர் ராமரை கடவுளாக கருதுகிறார்கள். இன்றைய நாட்களில் மக்கள் தங்களையே கடவுள் என அழைக்கிறார்கள். நான் கடவுளின் ஓர் அவதாரம். மனிதர்கள் தங்களை தேவர்களிலும் மேலானவர்களாக ஆக்கியுள்ளார்கள். தேவர்கள் இன்னமும் தேவர்கள் என்றே கூறப்படுகிறார்கள். இங்கு அவர்கள் மனிதர்களை கடவுள் என அழைக்கிறார்கள். அது பக்தி மார்க்கமாகும். தேவர்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தார்கள். இப்பொழுது கலியுகத்தில் மனிதர்கள் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும்? தந்தை கூறுகிறார், நான் சங்கமயுகத்தில் வந்து உலகை மாற்றம் செய்ய உள்ள பொழுதே வருகிறேன். கலியுகம் சத்திய யுகமாக மாறும். ஏனைய அனைவரும் அமைதி தாமத்துக்கு செல்வார்கள். அது அசரீரி உலகமும் இது பௌதீக உலகமும் ஆகும். அதனை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு பெரிய அசரீரி விருட்சம் உருவாக்கப்பட வேண்டும். பிரம்ம தத்துவம் ஆகாயத்தை போன்றே பெரியதாகும். அவை எவற்றினதும் முடிவையும் அடைய முடியாது. அவர்கள் அதனை செய்ய முயற்சித்து அங்கு ஆகாய விமானத்தில் சென்றாலும் அவர்களால் முடிவை அடைய முடியாது. அங்கு எதுவுமே இல்லை. வெறுமனே கடலும் ஆகாயமும் மாத்திரமே உள்ளன. அங்கு எதுவுமே இல்லை. அவர்கள் இதனை செய்வதற்கு பெருமளவு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவ்விஷயங்களில் எதனாலும் என்ன நன்மை உள்ளது? தங்கள் புத்தியை பயன்படுத்துவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். மனிதர்களின் புத்தி அத்தகையது. மனிதர்களுக்கும் பெருமளவுக்கு விஞ்ஞானத்தின் அகங்காரம் உள்ளது. ஒருவர் எத்தனை கண்டுபிடிப்புகளை செய்தாலும் முழு உலகம் அவரை வழிபடப் போவதில்லை. தேவர்கள் வழிபடப்படுகிறார்கள். தந்தை, குழந்தைகளாகிய உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகிறார். அவர் உங்கள் அனைவரையும் அமைதி தாமத்துக்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் அசரீரி உலகிலிருந்து வருவதாக அனைவரும் அறிந்திருந்தாலும் உலக மக்கள் உங்களை போன்று அதே விதமாக புரிந்து கொள்வதில்லை. அது என்ன என்றோ அல்லது எவ்வாறு ஆத்மாக்கள் அங்கு வசிக்கிறார்கள் என்றோ அல்லது பின்னர் அவர்கள் எவ்வாறு இங்கு வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகிறார்கள் என்றோ எவரும் அறியார். பெரும் பிரம்ம தத்துவத்தில் அசரீரி விருட்சம் உள்ளது எனவும், சத்திய யுகத்தில் மிக சொற்ப மக்கள் மாத்திரமே வசிக்கிறார்கள் எனவும், ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் அசரீரி உலகில் வசிக்கிறார்கள் எனவும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இது பௌதீக உலகம் என்பதை போன்றே அங்கு அசரீரி உலகம் உள்ளது. இவ்வுலகமோ அல்லது அவ்வுலகமோ உலகம் ஒரு பொழுதும் வெறுமை அடைவதில்லை. இறுதியை அடையும் பொழுது ஆத்மாக்கள் இடம் மாற்றப்படுகிறார்கள். மிக சொற்ப அளவினரே இவ்வுலகில் எஞ்சியிருக்க வேண்டும். முழு உலகமும் வெறுமை ஆக்கப்பட வேண்டுமாயின் பிரளயம் நடைபெறும். பிரளயம் நடைபெற முடியாது, ஏனெனில் இது அழிவற்ற தேசமாகும். இவ்விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். எவ்வாறு ஏனையோருக்கு நன்மை அளிப்பது என நாள் முழுவதும் சிந்தியுங்கள். அந்த ஒருவரிடம் உங்கள் அன்பு தொடர்பு படுத்தப்படும் பொழுது அந்த ஒருவரின் அறிமுகத்தை உங்களால் கொடுக்க முடியும். அவரே தந்தை. நீங்கள் அவரிடமிருந்து ஒரு ஆஸ்தியை பெறுகிறீர்கள். எவ்வாறு உங்களால் அதனை பெற முடியும் என நாங்கள் உங்களுக்கு கூற முடியும். இதனை கூறுபவர்களும் வரிசை கிரமமானவர்களே ஆவர். சிலர் மிக சிறந்த சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார்கள், ஆனால் ஏனையோரால் அதனை செய்ய இயலாதுள்ளது. ஆகவே அவர்கள் கற்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும். நீங்கள் சரியான பாதையை கண்டுவிட்டதனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை அளிக்க வேண்டும். ஏனையோருக்கு ஆன்மீகமாக சேவை செய்வதனால் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே உங்கள் இதயத்தின் விருப்பமாகும். அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறார்கள். எவ்வாறு ஆன்மீக சேவை செய்வது என தந்தை வந்து கற்பிக்கிறார். எவ்வாறு ஆன்மீக சேவை செய்வது என வேறு எவரும் அறியார். ஆன்மீக தந்தை மாத்திரமே ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார். பல பிறவிகளுக்கான பௌதீக சேவை பெருமளவுக்கு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த இறுதி பிறவியில் தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ள ஆன்மீக சேவையை செய்யுங்கள். இதில் நன்மை உள்ளது. வேறு எவ்விஷயத்தினாலும் நன்மையில்லை. நீங்களும் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசித்து உங்கள் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதனை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களுக்கு நன்மை அளியுங்கள். அவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தினால் சிலவற்றை செவிமடுப்பார்கள். தாங்களும் அனைத்தையும் துறக்க வேண்டும் என சிலர் அச்சம் கொள்கிறார்கள். இந்நாட்களில் பல சந்நியாசிகள் உள்ளார்கள். அவர்கள் காவியுடைகளை அணிந்து ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் உணவை எங்கிருந்தோ பெறுகிறார்கள். அவர்கள் செல்லும் ஏதாவதொரு கடையிலிருந்து ஒரு சிறிதளவு உணவை பெறுகிறார்கள். பின்னர் அவர்கள் இன்னும் ஒரு கடைக்கு சென்று மேலும் சிறிதளவை பெறுகிறார்கள். அது அவர்களின் வயிற்றை நிரப்ப போதுமானதாகும். பலவகையான யாசகர்கள் உள்ளார்கள். நீங்கள் இத்தந்தையிடமிருந்து ஒரே விதமான ஆஸ்தியை மாத்திரமே பெறுகிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நீங்கள் சதா நோயிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகுகிறீர்கள். செல்வந்தர்கள் இந்தளவுக்கு இதனை பெறுவதில்லை. ஏழைகளுக்கும் நன்மை செய்யப்பட வேண்டும். பாபா பல கண்காட்சி பட தொகுதிகளை செய்து வைத்துள்ளார். ஏனெனில் பல கிராமங்கள் உள்ளன. இந்த ஞானம் மிகவும் சிறந்தது என அரசாங்க அமைச்சர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அனைவரும் செவிமடுக்க வருவார்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது உங்கள் பெயர் போற்றப்பட்டு பலரும் வருவார்கள். துரு நீக்கப்படுவதற்கு காலம் எடுக்கிறது. ஒருவர் இதில் இரவு பகலாக ஈடுபட்டிருப்பாராயின் ஒருவேளை துரு நீக்கப்படும். ஓர் ஆத்மா தூய்மையாகும் பொழுது அவரின் சரீரம் நீக்கப்படும். இவ்விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கண்காட்சிகளிலும் விளங்கப்படுத்துங்கள். அனைத்தும் பாரதத்துக்கே பொருந்துகிறது என்பதே பிரதான விஷயமாகும். அது பாரதத்தின் எழுச்சியாக இருக்கும் பொழுது அது அனைவரினதும் எழுச்சியாக இருந்தது. புரொஜெக்டர்களின் மூலம் செய்வதை விடவும் கண்காட்சிகளின் மூலம் அதிக சேவை செய்யப்பட முடியும். படிப்படியாக தொடர்ந்தும் வளர்ச்சி இருக்கும். நாளுக்கு நாள் உங்கள் பெயர் போற்றப்படும். இது 5000 வருடங்களுக்கு முன்னரும் நடைபெற்றது எனவும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவை மிகவும் அற்புதமான விஷயங்களாகும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சமிக்கையை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் பல விஷயங்களை மறக்கிறீர்கள். ஏதேனும் நடைபெற்றால் அது 5000 வருடங்களுக்கு முன்னரும் நடைபெற்றது என கூறப்படும். இவ்விஷயங்கள் மிகவும் தெளிவானவை. ஆனால் அது ஒருவருடைய புத்தியில் இருக்கும் பொழுது மாத்திரமே ஆகும். நீங்கள் இதனை செய்தித்தாள்களில் அச்சிட வேண்டும். அதனால் அவர்களால் குறைந்தபட்சம் சிலவற்றையாவது புரிந்து கொள்ள முடியும். இந்த ஞான பாதைக்கு ஒரு மிகச்சிறந்த முதற்தரமான ஸ்திதி தேவையாகும். அத்தகைய சிறந்த விஷயங்களையும் நினைவு செய்து மலர்ச்சியுடன் இருங்கள். நீங்கள் இப்பயிற்சியை மேலும் விருத்தி செய்யும் பொழுது அதன் மூலம் உங்கள் ஸ்திதி மிகவும் சந்தோஷமானதாகவும் களிப்பு நிறைந்ததாகவும் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியின் அன்பை ஏனைய அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரு தந்தையிடம் அதை இணைத்து கொள்ளுங்கள். அனைவரின் அன்பையும் தந்தையுடன் தொடர்பு படுத்துவதற்கான சேவையை செய்யுங்கள். 2. கடவுளின் ஓர் உண்மையான ஆன்மீக உதவியாளராகுங்கள். உங்களுக்கு நன்மை அளிப்பதுடன் ஏனையோருக்கும் பாதையை காண்பியுங்கள். உங்கள் ஸ்திதியை மிகவும் சந்தோஷமானதாகவும் களிப்பு நிறைந்ததாகவும் ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மகாத்மாவாகி உங்களின் மேன்மையான தொடர்பாடலால் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை வழங்குவீர்களாக. ஆத்மாக்கள் அனைவரும் மகாத்மாக்களின் ஒவ்வொரு வகையான தொடர்பாடலிலும் அவர்களிடமிருந்து சந்தோஷத்தை தானமாக பெறுகிறார்கள். மகாத்மாக்கள் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுகிறார்கள். எனவே சோதித்து பாருங்கள். ஒரு மகாத்மாவாக இருப்பதை பொறுத்தவரை நான் நாள் முழுவதும் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தேனா? நான் புண்ணிய செயல்களை செய்தேனா? புண்ணியம் என்றால் யாராவது ஒருவருக்கு எதையாவது கொடுக்கும்போது அந்த ஆத்மா அதன் பலனாக ஆசீர்வாதங்களை வழங்குதல் என்று அர்த்தம். எனவே சோதித்து பாருங்கள். நான் ஆத்மாக்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளேனா? எந்தவோர் ஆத்மாவிற்கும் நான் துன்பம் கொடுத்தேனா அல்லது துன்பத்தை எடுத்து கொண்டேனா? அப்போது மட்டுமே நீங்கள் ஒரு மகாத்மா என்று அழைக்கப்பட முடியும். ஸ்லோகம். நீங்கள் எதையாவது செய்த பின்னர் அதை பற்றி சிந்திப்பது என்றால் அது வருந்துகையின் ஓர் வடிவமாகும். அவ்யக்த சமிக்கை. மேன்மையாகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சுபாவமும் சமஸ்காரங்களும் உங்களுக்கே உரியவை. ஆனால் அனைவராலும் நேசிக்கப்படுதல் உங்களின் உறவு முறைகளிலும் ஏனைய அனைத்திலும் வெற்றி நிறைந்தவர் ஆகுதல் உங்களின் மனதில் வெற்றியாளராகவும் உங்களின் வார்த்தைகளில் இனிமையாகவும் இருத்தல் என்பவை உங்களிடம் இலகுவான சுபாவம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இலகுவான சுபாவத்தை கொண்டிருத்தல் என்றால் காலம், மனிதர்கள், சூழ்நிலைகள் என்பவற்றை இனங்காண்பதன் மூலம் உங்களை இலகுவாக ஆக்கிக் கொள்வதாகும். இலகுவாக இருத்தல் என்றால் ஒத்திசைவதுடன் உங்களை வளைத்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதாகவும். இலகுவாக இருத்தல் என்றால் கவனயீனமாக இல்லாமல் இருத்தல். ஓம் சாந்தி.